நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கருத்தோடு கேட்டு வரும் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதியிலே ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:8 சிந்தித்துக் கொண்டிருந்தோம். நாம் தேவனுடைய காரியத்தை எடுத்து செய்ய வேண்டும், நாம் செயல்பட வேண்டும், அது தானாக வந்துவிடுகிற ஒரு காரியம் அல்ல என்று சிந்தித்தோம். மட்டுமல்ல, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை 3 காரியங்களை செய்யும்படியாக கூறினார் என்றும் சிந்தித்தோம். நினைவில் இருக்கிறதா? இப்பொழுது தொடர்ந்து அந்த வசனத்தை நாம் சிந்திப்போம். டாக்டர் பிராங்க் மார்கன் என்ற தேவ மனிதர் இதை இவ்வாறு அழைக்கிறார், இது சிந்தையை தூண்டுகிறதாக இருக்கிறது. அதாவது, தேவன் அவர்களை பார்த்து துவக்கத்திலே, நீங்கள் தேவாலயத்தை கட்டுவதற்கு இது சமயமல்ல என்றா சொல்கிறீர்கள்? நீங்கள் இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் எவ்வாறு சிறந்த அழகான வீடுகளிலே குடியிருக்க முடிகிறது என்கிறார். இது அவர்களுடைய சிந்தையை தூண்டுகிற காரியம். இரண்டாவதாக, அவர் அவர்களுடைய இருதயத்தை தூண்டுகிறார். தேவன் அவர்கள் தங்களுடைய வழிகளை சிந்திக்கும்படியாக அழைக்கிறார். அவர்களுடைய இருதயம் அந்த காரியத்திலே பதிந்திருக்க வேண்டும் என்கிறார். அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. இருந்த போதிலும் தேவன் அதற்கு அறைகூவல் விடுத்தார். மூன்றாவதாக, தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளை அவர்களுடைய சித்தத்தை தூண்டுகிறதாக இருந்தது. மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். இது எளிதானதுதான், ஆனால் முக்கியமானது. அருமையானவர்களே, நாம் தேவனுக்காக பணிபுரியும்படி இன்று கடந்து செல்கிறோமா? இந்த அநேகர் ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுகளை நாம் ஓரமாக உட்கார்ந்து ரசித்துக் கொண்டிருப்போம். இன்று கிறிஸ்தவர்களும் அவ்வாறு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு மற்றவர்கள் தேவனுடைய காரியத்தை செய்கிறதை பார்த்துக் கொண்டிருக்க விரும்புகிறார்கள். அநேக ஊழியர்கள் சாகும் வரை உழைக்கிறார்கள். அவரே சபையில் உள்ள நோயாளிகளை பார்க்க போக வேண்டும். சபைக்குரிய எல்லா பராமரிப்பு பணிகளையும் அவரே செய்ய வேண்டும். அவரே சபைக்குரிய எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறார். அப்படியானால் சபையின் மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏன் சபையிலே சில பொறுப்புகளை எடுத்து செயல்படக்கூடாது? சபையின் உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நோய்வாய்ப்பட்ட சபை உறுப்பினர்களை சென்று பார்க்கக்கூடாதா? இவர்களும் இந்த பணிகளை செய்யும்படி ஊழியரால், போதகரால் பயிற்சிக்கப்பட வேண்டும். அவரே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதல்ல, பணியானது பிரிக்கப்பட்டு விசுவாசிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். ஊழிய பாரம் சிலர் மீது மட்டும் சுமத்தப்படக்கூடாது. நீங்கள் ஒரு சபையின் உறுப்பினரானால் நீங்கள் தேவ பணிபுரிய வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய சபைகளிலே பணிபுரிவோர் அதிகம் தேவை. அப்பொழுதுதான் ஒரு சபை வளரும், ஊழியம் பெருகும். அநேக சபைகளிலே இன்றைக்கு சபையிலே வளர்ச்சி காணப்படாததற்கு காரணம், அங்கே ஆராதனைகள் மட்டுமே நடைபெறுகிறதே ஒழிய மற்ற ஊழியங்கள் நடைபெறுகிறதில்லை. சின்ன சின்ன குழுக்களாக வேத வசனங்களை படிக்கவும் சேர்ந்து ஜெபிக்கவும் அவர்கள் கூடுகிறதே இல்லை. அப்படிப்பட்ட திருச்சபைகள் வளர்ச்சி பெற முடியாது. அவர் ஒரு சபையிலே போதகராக இருந்தார். அவரிடத்திலே சபை மூப்பர் ஒருவர் ஒரு நாள் வந்து, ஐயா, எனக்கு சபை ஆராதனையிலே ஜெபிக்கவோ பிரசங்கிக்கவோ தெரியாது, ஆனால் அதை செய்ய நான் விரும்புகிறேன், எனக்கு முடியவில்லை, ஆகவே என்னை பிரசங்கிக்கவோ அல்லது ஜெபிக்கவோ ஆராதனை வேளையிலே தயவு செய்து கூப்பிட்டு விடாதிருங்கள், ஒருவேளை கூப்பிட்டால் நான் திணறி விடுவேன், அது உங்களுக்கும் எனக்கும் கஷ்டமாகிவிடும், என்னுடைய இந்த பலவீனத்தை என்னால் மேற்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை இல்லை என்று கூறியவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. தொடர்ந்து அவர், ஆனால் என்னால் சில காரியங்கள் செய்ய முடியும், சபையிலே எதையாவது சரி செய்ய வேண்டும் என்றாலோ, புதிய மின்விளக்கை மாட்ட வேண்டும் என்றாலோ, ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்றாலோ, எந்த காரியமானாலும் என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள், நான் வந்து செய்ய தயாராயிருக்கிறேன் என்று சொன்னார். சபை போதகரும் இதற்கு ஒத்துக்கொண்டு இப்படிப்பட்ட பணிகளுக்கு அவரை அழைத்து அவைகளை செய்ய வைத்தார். இவரே சபையிலே மிகவும் வெளியேற பெற்ற ஒரு உறுப்பினராகிவிட்டார். இவருடைய உழைப்பால் ஆலயமானது மிகவும் அழகானதாக, சிறந்ததாக மாறிவிட்டது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட குனிந்து வேலை செய்கிறவர்களும் நம்முடைய சபைகளுக்கு தேவை. சபையிலே நான் ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்று முனைகிறவர்கள் தேவை. அநேகர் மேடையிலே ஏறி பேசவும் மேடையிலே ஏறி ஜெபிக்கவுமே விரும்புகிறார்கள், ஆனால் பின்னணியிலே நமக்கு உழைக்கிறவர்கள் அதிகமானோர் தேவை. தேவனுடைய ஊழியத்திலே எத்தனையோ வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அதை செய்ய முன்வருவீர்களா? என்னை அழைத்தால் நான் போவேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அழைப்பு வரப்போவதில்லை. உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மனம் திறந்து உங்கள் சபை போதகரிடத்திலே போய் நீங்கள் சொல்லுங்கள், ஐயா என்னால் இந்தெந்த காரியங்களை நமது ஆலயத்திற்காக செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது அது தேவனுடைய நாமத்திற்கும் மகிமையாக இருக்கும். பிரியமானவர்களே, உண்மையிலே ஆகாய் புத்தகம் தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் எளிமையானது. இதிலே குழப்படி ஒன்றுமே இல்லை. ஆகாய் மக்களுக்கு தேவ செய்தியை பிரசங்கித்தார். அவர் சொன்னது என்ன? மலைக்கு போங்கள். இதுதான் முதலாவது குறிப்பு. இரண்டாவது, மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள். இது இரண்டாவது குறிப்பு. மூன்றாவதாக, இறுதியாக அவர் என்ன சொல்கிறார்? ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்கிறார். இவைகள் தேவனுடைய எளிமையான அறிவுறுத்தல்கள். இதை குறித்து இன்னும் அதிகம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இதை குறித்து செயல்பட வேண்டியவர்களாகவே இருக்கிறோம். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இவ்வாறு கடினமான காலத்திற்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு தேவன் விளக்கம் கொடுக்கிறார். கவனியங்கள், ஆகாய் முதலாம் அதிகாரம் 9 வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதி நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்கே அவர் சொல்வது என்ன? நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே என்கிறார். இது அந்த ஜனங்கள் தங்களுடைய வீடுகளை கட்டுவதிலும் தங்களுடைய விருப்பங்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருப்பதையும் சொல்லுகிறது. இந்த காரியத்திலே அவர்கள் மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக உற்சாகமுடையவர்களாக காணப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு வந்த இந்த கஷ்டங்களை குறித்து குழப்பமடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனை குறை கூறவில்லை. அந்த அளவிற்கு அவர்கள் பக்தியுடையவர்களாக இருந்தார்கள். சில சூழ்நிலைகளின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட துர் அதிர்ஷ்டம் இது என்று கருதினார்கள். அது அவர்களுக்கு மோசமான வருஷம், நமக்கு இது பஞ்சகாலம் என்று அவர்கள் கூறிக்கொண்டார்கள். ஆனால் தேவன் அவர்களை பார்த்து, நான் தான் இந்த பஞ்சத்தை அனுமதித்தேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய பலதரப்பட்ட திட்டங்களிலே தோல்வியை தழுவியிருக்கிறீர்கள். நான் ஏன் இவ்வாறு செய்தேன் என்பதை இப்பொழுது சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் என் வீடு பாழாய் கிடக்கும்பொழுது உங்களுடைய வீடுகளை நீங்கள் முன்னேற செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியுள்ளதையும் இங்கே நாம் நினைவு கூறுவது ஆகாய் புத்தகத்தில் உள்ள சிறந்த சத்தியத்திற்கு ஒத்துப்போவதை காண்பிக்கும். இது எல்லா காலத்திற்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. கவனியங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33 வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையின் முதல் இடத்திலே வைக்கும்பொழுது மற்ற எல்லா காரியங்களும் தன்னுடையதை குறித்து கவலைப்பட்டுக் கொள்ளும். நமக்கு தேவையானதை அவர் கூட கொடுப்பார். இது எளிமையான காரியம்தான். ஆனாலும் அநேகர் இதை தவற விட்டு விடுகிறார்கள். இப்பொழுது ஆகாய் 9:10 வசனத்தை பாருங்கள். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. மழை இல்லை என்றாலோ பூமியிலே பலன் கிடைக்காது, நெல்லும் கோதுமையும் வளராது, பல மரங்கள் கனிகளை கொடுப்பதில்லை. தேவன் சொல்கிறார், நான் வானத்தின் கதவுகளை அடைத்துவிட்டேன், நான் இனி உங்களுக்கு தண்ணீர் தரப்போவதில்லை என்கிறார். ஒருவேளை இன்றைய சமுதாயத்தோடு பேச வேண்டுமென்றால் நாம் இவ்வாறு கூற இயலாது. ஏனென்றால் நாம் இயந்திர உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எலக்ட்ரானிக் உலகத்திலே வாழ்கிறோம். நாம் நமக்கு வரும் பிரச்சனைகளுக்கு இப்பொழுது மற்றவர்கள் இயந்திரத்தின் பொத்தானை அழுத்த தவறியதற்காகவோ அல்லது தவறான பொத்தானை அழுத்தியதற்காகவோ குற்றம் சாட்டி விடுவோம். இங்கே இஸ்ரவேல் தேசத்திற்கு தேவன் மழையை நிறுத்தி வைத்தார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் மீது வந்த எல்லா சோதனைகளுக்கும் தேவாதி தேவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறதை இங்கே பார்க்கிறோம். தன் மீது எல்லா குற்றச்சாட்டையும் அவர் ஏற்றுக் கொள்கிறார். வாசிக்கிறேன், ஆகாய் 1:11. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். தேவன் அவர்களை பார்த்து, நான் பொருளாதார நன்மைகளை நிறுத்தி வைத்தபடியினாலே உங்களுக்கு அவை இப்பொழுது கிடைக்காமல் போய்விட்டது, நானே அதற்கு பொறுப்பானவர் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றைய நாட்களிலே நாம் முதலாவது காவலாளிகளை, அடுத்ததாக நீதி வழங்கும் பொறுப்பில் உள்ளவர்களை, அடுத்ததாக ஆளுநர்களை இவ்வாறு ஒவ்வொருவராக நாம் குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் நீங்கள் எப்பொழுதாவது குற்றம் சாட்டப்பட்டது உண்டா? ஒருவேளை இன்றைய உலகத்தின் இந்த நிலைமைக்கு மனிதர்களை இயந்திரங்களை குறை கூறக்கூடும். இவற்றையெல்லாம் நடப்பிக்கிறவர் கர்த்தரே. நீங்கள் அவரை குறை கூற விரும்புகிறீர்களா? கூறுங்கள். இஸ்ரவேல் மக்களிடம் நானே பொறுப்பாளி என்று தேவன் சொல்கிறார். அதே வேளையிலே அதற்கான காரணத்தையும் அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புறக்கணித்து விட்டார்கள். நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எளிதானதே, இருந்த போதிலும் அது சற்று சிக்கலானது. புதிய இயந்திரங்களை பொருத்திவிட்டால், புதிய அணுகுமுறைகளை நாம் பின்பற்றிவிட்டால், புதிய மனிதனை பொறுப்பிலே வைத்துவிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் ஏன் நம்முடைய உண்மையான பிரச்சனை என்னவென்று உணர்கிறதில்லை? அதற்கு காரணம் யார்? அது எவ்வாறு தீர்க்கப்பட முடியும் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்க காரணம் என்ன? இப்பொழுது தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அறைகூவலுக்குண்டான பதிலை குறித்து ஆகாய் நமக்கு சொல்கிறார். வாசிப்போமா? ஆகாய் 1:12. அப்பொழுது செயல்தியேரின் குமாரனாகிய செருபாபேலும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாய கர்த்தர் அனுப்பின ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். செருபாபேல் ஒரு ஆளுநர், யோசுவா பிரதான ஆசாரியன். ஜனத்திலே மீதியான அனைவரும் என்பது பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வந்த ஜனங்களை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த இரண்டு காரியங்களை இங்கே கவனியுங்கள். முதலாவதாக அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படியாத ராஜாவை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி 1 Samuel 15:22 சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்போஸ்தலன் யோவான் 1 Yohan 1:7 என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பார்த்தீர்களா? நாம் வேதவசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். வேதவசனம் நம்மை தாழ்த்தி நம்முடைய தோல்வியை வெளிப்படுத்தி காண்பிக்கும். நம்மில் அநேகர் அப்படிப்பட்ட வேதவசனங்களை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறதை நாம் விரும்புகிறதில்லை. ஆனால் அதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் காரியங்களை செய்வோம் என்றால் இயேசுவின் ரத்தம் தொடர்ந்து நம்மை பாவமர கழுவி சுத்திகரிப்பதை காண முடியும். மேலும் தேவனோடு ஐக்கியமுடையவர்களாக நாம் இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக அவர்கள் தேவனுக்கு பயந்தார்கள். நீதிமொழிகள் 9:10 என்ன சொல்கிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆம், நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டியது ஒரு உண்மையான காரியம் பிரியமானவர்களே. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுக்கு தேவ பயம் உண்டா? இன்றைய உலகத்தை சுற்றி நாம் பார்க்கும்பொழுது அநேகர் சபைகளிலேயும் ஏன் ஆலயத்திற்குள்ளும் தேவ பயமில்லாமல் நடந்து கொள்வதையும் பேசுவதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நம்முடைய தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். அவருக்கு பயப்பட வேண்டிய பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்ளாமல் போவோம் என்றால் நம்மை அவர் பட்சிப்பார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஆகாய் 1:12 பார்க்கும்பொழுது அங்கே தலைவர்களாகிய செருபாவேலும் யோசுவாவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களிலே முதலாவது குறிக்கப்பெறுவது ஆச்சரியமான காரியம். பிரியமானுள்ளே, இன்றைக்கும் இதுதான் நமக்கு தேவையானதாயிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளிலே தலைமை பொறுப்புகளிலே உள்ளவர்கள் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தை குற்றம் சொல்லும் எல்லா காரியங்களையும் விட்டு விலக வேண்டியது அவசியம். வில்லியம் கிளாட்ஸ்டன் என்ற புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசியல் மேதையிடத்திலே ஒரு சிறந்த அரசியல் மேதை எவ்வாறு இருப்பான் என்று கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவன் எந்த திசையிலே செல்வார் என்பதை அறிந்து வைத்திருப்பவனே சிறந்த அரசியல் மேதை என்றார். ஆனால் இன்று நம்முடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சற்றே நாம் யோசித்து பார்ப்போம். அடுத்த 15 நாளுக்கு தேவ சித்தம் என்ன என்பதை இன்றைய தலைமையிலே உள்ளவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்களா என்பது சந்தேகம்தான். அருமையார்களே, இன்றைய நாட்களிலே தேவனை அறிந்த, தேவனால் நடத்தப்படுகிற, தேவனோடு நெருக்கமான வாழ்க்கை உடைய அதிகாரிகள், நெருக்கமான வாழ்க்கை உடைய ஊழிய தலைவர்கள் தேவை. அவர்கள் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படியும் பொழுது அவர்கள் அவரிடத்திலிருந்து சிறந்த ஒரு உறுதிப்பாட்டை அவ்வாறு பெற்றுக் கொள்வார்கள். ஆகாய் 1:13 வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பார்த்தீர்களா? அநேக வேளைகளிலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவர்களை பார்த்து, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வழியாக நீங்கள் கடந்து வரும்பொழுது ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே உணர்த்தியும் அவைகளை குறித்து நீங்கள் சிந்திக்காமல், செயல்படாமல், தேவனுக்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுக்காமல், உங்கள் பயங்களின் நடுவே, உங்கள் கஷ்டங்களின் நடுவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு வசனத்தை பார்த்துவிட்டு உங்களை நீங்களே திருப்தி செய்து கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். யார் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவருக்கு பயப்படும் பயத்துடன் வாழ்கிறார்களோ, அவர்களோடுதான் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவும் தமக்கு சொந்தமானவர்களை பார்த்துதான், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் அவ்வாறு கூறும் முன்னர் அவர்களுடைய கீழ்ப்படிதலை இயேசு வலியுறுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலேயும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றாலும், கர்த்தருக்கு பயப்படும் பயம் உள்ளவர்களிடத்திலேயும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களிடத்திலேயும் தான் இதை கூறினார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பாவம் என்று சொன்ன காரியங்களை குறித்து வெறுத்து ஒதுக்காமல், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தெளிவான தீர்மானங்களை எடுக்காமல், அவருக்கு கீழ்ப்படிய முன் வராமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே அவர் சொல்லுகிறது என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அந்நாட்களிலே ஆகாயின் காலத்திலே வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்தும் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே தங்கிக் கொண்டு அதை குறித்து மட்டும் அக்கறைப்பட்டுக் கொண்டே இருக்கும்பொழுது, தேவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கும்போது அவர்களோடு தான் இருப்பதாக அவர் வாக்கு பண்ணவே இல்லை. எப்பொழுது அவர்கள் கீழ்ப்படிய முன்வந்தார்களோ அப்பொழுது நான் அவர்களோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நீங்களும் கீழ்ப்படிந்து செல்லும் பொழுது அவர் உங்களுடனே கூட இருப்பார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரனே, ஆண்டவர் உங்கள் சூழ்நிலை மூலமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வரும் கஷ்டங்கள், துன்பங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள குற்றச்சாட்டுகளை, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவங்களை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கலாம். எப்படி உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கை குறித்தாண்டவர் பேசினாலும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிய நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? என்னுடைய வாழ்க்கையில நான் எதை செய்ய தவறிவிட்டேன்? நான் எதை செய்யக்கூடாத காரியத்தை செய்தேன்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசியது போல இன்று என்னோடு பேசும் ஐயா. என்னுடைய குற்றத்தை எனக்கு காட்டும், என்னுடைய தவறை நான் உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அப்படி ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை விட்டு முழு மனதோடு கூட மனம் திரும்பி ஒரு தீர்மானம் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடனும் கூட ஆண்டவர் நிச்சயமாய் தங்கியிருப்பார். அவருக்கு கீழ்ப்படிவீர்களா? நீங்கள் தனியாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அவருக்கு கீழ்ப்படிய இன்றே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் நீர் மக்களோடு பேசிய பொழுது அந்த மக்கள் உமக்கு கீழ்ப்படிய முன் வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு பயப்படும் பயம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுடைய வாழ்க்கையிலையும், ஒவ்வொரு சகோதரருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எப்படிப்பட்ட காலகட்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காலகட்டங்களின் மத்தியிலே நீர் அவர்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய அனுமதியினாலேயே இப்பொழுது அவர்கள் பலவிதமான கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கள் செய்த தவறு என்ன, பாவம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அதை குறித்து அவர்கள் உள்ளத்திலே நீர் பேசும்போது, ஆம் ஆண்டவரே, நான் தவறு செய்துவிட்டேன், நான் செய்தது பாவம்தான், நான் இதை செய்திருக்க கூடாது, ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய இந்த நல்ல காரியத்தை செய்யவில்லை, என்னுடைய ஆலயத்திற்கு நான் எவ்வளவோ செய்திருக்க வேண்டும், அதை செய்யாமல் வீண் வாதங்களிலே நான் ஈடுபட்டேன், அதை எனக்கு மன்னியும் என்று கேட்பார்கள் என்று சொன்னால் நீர் அவர்களுக்கு மன்னித்து அவருடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களோடு கூட இருப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இன்றைக்கு மீண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யார் யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் யார் உமக்கு பயப்படும் பயத்தோடு தங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் நீர் இருப்பதை, உம்முடைய மாறாத பிரசன்னத்தை இந்த நிமிடங்களிலே அவர்கள் உணரவும் உமக்கு நன்றி செலுத்தவும் உமக்கு கீழ்ப்படிய தொடர்ந்து தங்களை அர்ப்பணிக்கவும் நீரே உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்ட அன்பர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருந்தால் கடிதம் மூலமோ தொலைபேசி மூலமோ நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வீர்களா? எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134:3.